ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எழுப்புதல் வாழ்த்துக்கள். வேதம் கூறுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் அருமையானவர்களே, அவரின் முதல் வருகையையே அறியாத நம் பாரத மக்களின் 80% என்றாவது நினைத்து பார்த்தோமா? அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கூறுவதை ஜெபத்துடன் கேளுங்கள்.
இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு காண்பித்த செய்தி கொஞ்சம் கடினமானதுதான். ஆனாலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படியதற்கு மாத்திரம் படித்த நான் அதை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறேன். 1 பேதுரு 4:17-18 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? தேவனுடைய ஜனமே, ஒரு முக்கியமான காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் பார்த்து வருகிற காரியங்கள், ஜனத்தொகையின் பெருக்கம், இயற்கையின் சீற்றம், வானமண்டலத்தில் காணப்படுகிற அடையாளங்கள் அனைத்தும் இந்த உலகம் சீக்கிரமாக அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவிக்கின்றன. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? இந்த உலகத்தின் முடிவு எப்படிக்கும்? நீர் எப்பொழுது வரப்போகிறீர்? எப்பொழுது இந்த உலகத்தின் முடிவு இருக்கும் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். என் ஆண்டவர் சொன்ன அனைத்து காரியங்களும் மிகவும் வேகமாக நிறைவேறி வருகிற காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். உலகம் முடிவு பெற முன்னதாக ஒரு பெரிய காரியம் இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேதாகமம் தெளிவாய் திட்டமாய் போதிக்கிறது. அதில் இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவரால் உந்தப்பட்டிருக்கிறேன். என்ன நடக்கும் என்று யாவரும் கணிக்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் வேகமாக நடக்கின்றன. அரசியல்வாதிகளும் உலகத்தின் தலைவர்களும் கணித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் வானத்தையும் பூமியையும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். ஹலலூயா! வானத்தையும் பூமியுமே அசைப்பேன் என்று சொன்னவர் அதை அசைத்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் நாடுகளை பார்க்கிறவர்கள், பத்திரிகைகளை படிக்கிறவர்கள் அறிந்து கொள்வீர்கள். சமீபத்திலே பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாயிருந்தது. அது என்ன செய்தி என்பதை நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் செய்தியின் ஆழத்திலே போக விரும்புகிறேன். அதை என்ன சொல்லிட்டு, வியாழன் கிரகம் என்று சொல்லுவார்களே, ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிற வியாழன் கிரகம் திடீரென்று உடைந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டு வருகின்றனவாம். அருமையானவர்களே, அது உடைந்து சிதறுமானால் உலகத்திலே ஸ்பெயின் தேசத்தின் மேல் விழலாம் என்றும், அப்படி அதில் ஒரு துண்டு ஸ்பெயின் தேசத்திலே விழுந்தால் முழு ஸ்பெயின் தேசமும் மறைந்து கடலுக்குள் அமுங்கிவிடும் என்றும் பத்திரிகையிலே விஞ்ஞானிகள் சொன்னதான குறிப்பை நீங்களும் வாசித்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அது எப்பொழுது நடக்கும் என்று விஞ்ஞானிகள் யூகிக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு சொல்வேன் என்றால் நீ பயந்து நடுங்க வேண்டியது இருக்கலாம். ஏனென்றால் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், 1994 ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த சம்பவம் நடந்து விடலாம் என்று விஞ்ஞானிகள் அச்சப்படுவதாக பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதனால் ஏவி விடப்பட்ட செயற்கை கோளம் ஒன்று ஸ்கை லேப் என்ற பெயரிலே உலகத்தை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது வெடித்து சிதறி அதனுடைய துண்டு எங்கே விழும் என்று யாருக்கும் தெரியாது என்கிற நிலையிலே தமிழ்நாடு அரசாங்கம் 2 நாள் விடுமுறை விட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு இரண்டு நாள் விடுமுறை விட்டது. அநேகர் தங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அடைத்துப்பட்டிருந்தார்கள். பீகாருக்கும் அந்த செய்தி வந்தது. பீகாரிலே நான் இருந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற கிராமத்தில் ஒரு மனிதன் சொன்னான், ஐயோ கைலாப் என் தலையின் மேல விட போகிறது, எனக்கு 19ஆம் தேதி கல்யாணம் வேண்டும், 16ஆம் தேதியை வைத்து விடுங்கள் என்று 3 நாள் கல்யாணம் பண்ணி சாகிறேன் என்று சீக்கிரமாக கல்யாணம் செய்தான். இன்னொரு மனிதன் இருக்கிற கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்டு விட்டால் சாகலாம் என்று அந்த ஊர்ல கோழி எல்லாம் அடித்து சாப்பிட்டு விட்டார்கள். இப்படி உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் எங்கே விழும் என்று தெரியாது, எந்த துண்டு எங்கே விழும் என்று தெரியாத நிலையில கையில விழப்போகிறது விழப்போகிறது என்று மனிதன் செய்துவிட்டிருந்த ஒரு செயற்கை கோளம் அல்லது செயற்கை லேபரட்டரி விழப்போகிறது என்கிறதுனால பயந்து நடுங்கினார்கள் உலகத்தின் மக்கள். அப்படி மனிதன் செய்து கொண்ட ஒரு சிறிய பொருள் உடைந்து சிதறும் போது மனிதனுக்குள் பீதியை உண்டாக்குமானால், தேவன் இந்த உலகத்தை சுற்றி வரும்படியாக வைத்திருக்கிற இந்த கோலங்கள் உடைந்து சிதறுமானால் என்ன நடக்கும் என்பதை நீயும் நானும் அறிய மாட்டோம். மனிதன் அனுப்பினதையே மனிதனால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இப்படி இருக்கிற தேவன் சுற்றி வர பண்ணியிருக்கிற அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வியாழன் என்கிற கிரகம் உடைந்து சிதறுமானால் விஞ்ஞானிகளின் கருத்துப்படி அது ஸ்பெயின் தேசத்தை தாக்கலாம். ஆனால் ஒருவேளை கன்னியாகுமரியை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? ஜூலை மாதத்திலே நடக்குமாம், நடக்கக்கூடும் என்று எழுதியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஏதோ உங்களை மிரட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. என் சத்திய வேதம் சொல்கிற சில சத்தியமான வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போவது என்னுடைய கடமை என்பதனாலே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற என்னுடைய வேதாகமம் அங்கே ஒரு வசனத்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கரையின் நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மலைகளை பார்த்து சொல்வார்களாம், ஏ மலையே ஏ பர்வதமே எங்கள் மேல் விழுங்கள் என்று. ஒரு சின்ன கல் தட்டிட்டுனா கால எடுக்கிற வேதனை எத்தனை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன கல் தட்டிட்டுனா அதுக்கு மருந்து போட்டு பிளாஸ்டர் போட்டு அநேக நாள் நொண்டி 10 பேர் கேட்ட பிறகுதான் நமக்கு சுகமே ஆகுது. ஆனா மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டு இப்படி புலம்புவாராம், பர்வதமே எங்கள் மேல் விழுந்து விடு. ஏனென்றால் தேவ கோபாக்கினை அதை காட்டிலும் பயங்கரமானதாக இருக்கும். மனிதன் மேல் பர்வதங்கள் விழுந்து சட்டினி ஆவது அவனுக்கு எளிதாயிருக்குமாம். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னதாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. அதற்கு ஒப்ப காரியங்கள் நடந்து வருகிறது. அது யாருக்கு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தெசலோனிக்கேயன் 1வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் அங்கே 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசத்தபடியினால் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கேள்விப்படாதவன், அவன் குபேரனாயிருந்தாலும், அவன் தரித்திரனாயிருந்தாலும், படிக்காதவனாயிருந்தாலும், படித்தவனாயிருந்தாலும், அவன் மேல் அக்கினையை செலுத்தும்படியாக என் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா! என் இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்துக்கு வருகிறார். அவரோடு அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் இதை பார்த்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் இன்றைக்கு இயேசு வருகிறார், எனக்கு சந்தோஷம், மற்றவர்கள் அழிந்து போவார்கள் என்று நீ சொல்லலாம். ஆனால் இங்கே கூடி வந்திருக்கிற கூட்டத்திற்கு தேவன் ஒரு எச்சரிக்கின் செய்தியை சொல்ல விரும்புகிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் அவருடைய வீடாகிய சபையிலே தொடங்குமாம். இதுதான் ஆபத்தான செய்தி, இதுதான் உன்னையும் என்னையும் கலங்கடிக்கிற செய்தி, இதுதான் உன்னையும் என்னையும் சாக்கிரதையாக விழித்திருக்கும்படியாக ஏவுகிற செய்தி. உலகத்தின் மேலே வருகிற நியாய தீர்ப்பு துரிதமாக வருகிறதை பத்திரிக்கை நமக்கு சொல்லுகிறது, வேதம் அதை ஆமோதிக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடாகிய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாகிய அவருடைய சபையிலே தொடங்கப் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசியே, காதுகளை கூர்மையாக்கி நான் சொல்லுகிற வசனங்களை கொஞ்சம் தியானமாய் கேள். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்குமா என்று சிலர் கேலி செய்யலாம். டெல்லியிலே ஒரு பெண் இருந்தாள், செக்ரட்டரியேட்ல வேலை செய்து கொண்டிருந்தாள். திருமணம் ஆகும் வரை நல்ல விசுவாசி, அபிஷேகம் பெற்றவள், தீர்க்க தரிசனம் சொல்லுவாள், தேவனை அறிந்திருந்தாள். ஆனால் திருமணம் ஆயிற்றோ இல்லையோ அவள் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வருவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போய்விட்டது. இரண்டு பேரும் டெல்லியில் உள்ள செக்ரட்டரியேட்டில் தான் வேலை செய்து வந்தார்கள். ஆகையினாலே என்னுடைய நண்பர் ஒருவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், டெல்லியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவருக்கு 72 பிசாசு பிடித்திருந்தது. 72 பிசாசு பிடித்திருந்த அவர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நடந்தே, பிசாசின் பலத்திலே நடந்தே ராஜஸ்தானுக்கு போய் சேர்ந்தார். ராஜஸ்தானிலே போய் சேர்ந்த அவர் ஒரு சுவிசேஷ குழுவை சந்தித்தார். சுவிசேஷ குழுவிடத்தில் போய் பேச முயற்பட்ட போது அவருக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளிப்பட்டது. அவர்கள் ஜெபித்தார்கள். 70 பிசாசு வேகமாக ஓடிவிட்டது. 2 பிசாசு அநேக உபவாசத்துக்கு பிறகுதான் புறப்பட்டு போயிற்று. அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து வந்தார். அதற்கு பின்பு டெல்லியில ஒரு பாஸ்டருக்கு உதவியாக இந்த பெண் போகிற சபைக்கு அவர் போதகராக இருந்தார். ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. ராத்திரி எல்லாம் ஜெபிப்பார். அவரை பார்த்தால் எப்பொழுதும் முழங்காலிலே கிடப்பார். ராத்திரியிலே ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் எச்சரிக்க விரும்புகிற அந்த மகளை போய் எச்சரித்து வா, அவள் மறுபடியும் என்னிடத்தில் திரும்பட்டும் என்று ஆண்டவர் அவளை குறித்து அவருக்கு சொன்னார். ஆகையினாலே அடுத்த நாளிலே வேதாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரி திருமணமான அந்த புதிய தம்பதிகள் இருந்த வீட்டுக்கு அவர் புறப்பட்டு போனார். அங்கே போன போது அவரை வரவேற்றார்கள். என்ன சிஸ்டர், இந்த நாட்களிலே ஆராதனைக்கு வருவதை நிறுத்திவிட்டீர்களே, ஆண்டவரை தேடுகிறது இல்லையா என்று கேட்டபோது அந்த பெண் அவரை பார்த்து சொன்னால், என்ன பாஸ்டர், நீங்க பைபிள் படிக்கிறது இல்லையா என்று கேட்டாள். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டபோது, வேதாமத்தில் சொல்லியிருக்கிறது புதிதாக திருமணமானவன் 1 வருஷத்துக்கு யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அதை போய் நல்லா படிச்சு பாருங்க. 1 வருஷம் ஜாலியா இருக்கணும்னு போட்டிருக்கு. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதை கெடுக்க வராதீர்கள் என்று அவரை விரட்டி அடித்து விட்டாள். வீட்டிற்கு வந்து மறுபடியும் ஜெபித்தார். ஜெபிக்க ஜெபிக்க மீண்டும் ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். மறுபடியும் போய் சொல், நான் சொல்கிற வார்த்தைகளை சொல் என்று. அப்பொழுது மறுபடியும் போனார். இன்றைக்குத்தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுதுமுறை. அந்த நேரத்தில் சனிக்கிழமையும் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு சனிக்கிழமையிலே போய், சகோதரியே உன்னுடைய கணவனோடு ஆராதனைக்கு நாளைக்கு வாருங்கள் என்று சொன்ன போது அவள் சொன்னாள், இப்படித்தான் போங்க பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் 6 நாளைக்கு லீவு, 1 நாளைக்கு தான் வேலை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் உங்களுக்கு வேலை, மீதி ஆறு நாளும் உங்களுக்கு லீவ், ஊழியக்காரர் ஆகிய உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு ஆறு நாள் வேலை, ஒரு நாள் தான் லீவ். அந்த லீவையும் கெடுக்க சொல்கிறீரா என்று அவரை ஏளனம் செய்து வெளியே அனுப்பிவிட்டாள். மறுபடியும் என்னுடைய சகோதரன் பாரப்பட்டார், ஆண்டவரிடத்தில் கதறினார், ஆண்டவரே இவர்களை திருப்ப மாட்டீரா என்று கேங்கினார். தேவன் மறுபடியும் வாயிலே வார்த்தைகளை போட்டு அனுப்பினார், போய் கெஞ்சினார், சகோதரியே தயவு செய்து தேவனை விட்டு விடாதீர்கள், ஆராதனைக்கு வாருங்கள். ஒரு காலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னீர்களே, ஒரு காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாய் அபிஷேகப்படுத்தப்பட்டிருந்தீர்களே, இன்றைக்கு ஏன் குளிர்ந்து போய்விட்டீர்கள்? உங்களுடைய நிலையை பார்த்து தேவன் பரிதாபப்படுகிறார், ஆராதனைக்கு வாருங்கள். அப்பொழுது அவள் சொன்னாலாம், உமக்கு ஒரு தடவை சொன்னால் தெரியாதோ, போய் வாரும்படி வழியை பார்த்து என்று கோபமாக கோபதாபமாக அவரை வீட்டிற்குள் இனி வந்தால் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டாள். என் நண்பர் கண்ணீரோடு திரும்ப வந்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நடந்ததை கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில 10 மணி ஆராதனையிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு செய்தி வந்தது, ஐயா ஐயா உங்கள் சபைக்கு வந்து போன அந்த ஸ்திரீ மறித்து விட்டாள் என்று. என்ன நடந்தது என்று கேட்டால், ஒன்று நடந்தது, டெல்லியில இருந்த அவர்கள் குதுப் மினார் பார்ப்பதற்காக அன்றைக்கு காலையில நல்ல உணவுகளை செய்து கொண்டு கணவனோடு ஸ்கூட்டரிலே ஏறி உட்கார்ந்து ரொம்ப ஜாலியாக அந்த பெரிய விசாலமான ரோட்டிலே போய்கொண்டிருந்தார்கள். போய்கொண்டிருந்த அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, தேவனை நினைக்காதவர்களாக, வாழ்க்கையில் எல்லையே கண்டது போல இன்பமாக போய்கொண்டிருந்தார்கள். முன்னதாக கணவன், பின்னதாக இவள் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று கணவன் சொன்னது இவளுக்கு கேட்கவில்லை. என்ன சொன்னீர்கள் என்று கேட்டான். அவன் திரும்பி சொல்லும் போது அங்கே முன்னதாக ஸ்பீட் பிரேக்கர், அந்த தடை ஒன்று இருந்தது, அதை அவன் கவனிக்கவில்லை. அதிலே வேகமாக ஸ்கூட்டரை ஓட்டினபடியால பின்னால இருந்த இவள் தூக்கி எறியப்பட்டால் எதிர்த்தார் போல வந்த லாரி அவள் தலையில ஏறி ஆள் அடையாளம் தெரியாமல் அங்கேயே சட்டினியாக மாறி போனாள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 சொல்லப்பட்டபடி அந்த நாளிலே மறித்தாள். இன்றைக்கும் அவளை நினைக்கும் போது அந்த சபை அலறுகிறது, நடுங்குகிறது. டெல்லியிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய நிலைமையை நீ யோசித்துப்பார். தேவனை தேடாதபடி நீ சுத்தி திரிந்திருக்கலாம், பின்மாறி போயிருக்கலாம். உன்னோடு கூட தேவன் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை எனக்கு பேசும்படியாக சொன்னார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் உள்ளது. We are in a time where God wants to judge the whole world through His church. தன்னுடைய சபையிலே அதை ஆரம்பிக்க விரும்புகிறார், தன்னுடைய கங்கத்திலே ஆரம்பிக்க விடுகிறார், தன்னுடைய மக்கள் மத்தியிலே அதை ஆரம்பிக்க விரும்புகிறார். நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். ஒருவேளை நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லியே ஆவேன். நான் தேவனுக்கு ஊழியக்காரன், மனிதனை பிரியப்படுத்துவதற்கு நான் மேடையில ஏறவும் இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீ யாராயிருந்தாலும் இந்த நாளிலே வந்த ஞாபகம் வைத்துக்கோ, தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை உலகத்திலே நடப்பிக்கும் முன்னதாக அவருடைய வீட்டிலே கரை திரை இல்லாத ஒரு சபையை உருவாக்கும் பொருட்டாக, மாசில்லாத ஒரு சபையை தனக்கு முன்னதாக நிறுத்தும் பொருட்டாக சபையிலே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற ஒரு காலத்திற்குள் வந்திருக்கிறாய். சபையிலே அல்லது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு என்றால் எதற்கையா என்று கேட்கலாம். முதலாவது அது ஊழியர்களிடத்தில் தோங்கும். இங்க நீ ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் உன்னிடத்தில் அது பாய்ந்தோடி வரும். ஊழியனாகிய என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். இங்க இருக்க ஊழியர்களையும் அங்கே அங்கே உட்கார்ந்திருக்க ஊழியர்களையும் ஊழிய பெண்களையும் வைத்து தான் பேசுகிறேன். ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவர் ஊழியனாகத்தான் பார்க்கிறார். உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இதை எழுதுகிற பேதுரு 2 நிருபத்திலே இதை குறித்த விளக்கங்களை எழுதுகிறார். எப்படி வருமாம், என்னக்காக வருமாம், யார் மேல் வருமாம் என்பதை எல்லாம் பேதுரு அழகாக எழுதுகிறார். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஊழியர்களுக்கே இந்த பாடங்கள், விசுவாசிகளின் பாடு எப்படியா இருக்கும் என்பதற்காக, ஊழியர்களை தாக்குவதற்காக அல்ல, உணர்த்து வைப்பதற்காக, விசுவாசிகளையும் உணர்த்து வைப்பதற்காக சில வசனங்களை வேகமாக காண்பிக்க விரும்புகிறேன். ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கடைசி காலத்திலே சபைக்குள்ளே எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் என்பதை தேவ ஆவியானவர் முன்னறிந்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த சத்தியமான வார்த்தைகள் மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை. நாம் வாசிக்கிற சில வசனங்களை கேளுங்கள். ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனங்களில் இருந்து வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். மெஜாரிட்டி, ஒரு பெரிய கூட்டம் அவர்களை பின்தள்ளுமாம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எழும்புகின்றன, அநேக ஊழியர்கள் எழும்புகிறார்கள், போதகர்கள் எழும்புகிறார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுக்கு குறைச்சல் இல்லை. அவர்கள் நோக்கம் என்ன? தங்களுக்கு வசமாக தங்களிடத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை இழுத்துக் கொள்வதற்கு தந்திரமாய் பிரசங்கிக்கிறவர்கள் எழும்புவார்கள். இந்த நாளில நடக்கிற காரியத்தை நான் சொல்லேன் என்றால் ஒருவேளை வெட்கக்கேடாக இருக்கலாம். என் நண்பர் ஒருவர் இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார், பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய மனைவி சில காலம் இசாசின் தொந்தரவினால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். அடிக்கடி வியாதி வந்தது. சில வேளைகளிலே பிசாசு அவர்களை மிகவும் அலக்களித்தது. ஆகையினாலே வெளிநாட்டில் இருந்த என் நண்பர் இங்கே வந்திருந்த போது தன் மனைவிக்கு எப்படியாயிலும் சுகம் கிடைக்காதா என்று சொல்லி பலரிடம் கொண்டு காட்டினார். கடைசியாக கன்னியாகுமரியிலே, பேர் சொல்ல விரும்பவில்லை, மறுபடியும் ஒரு பிரசங்கியார் ஜப வீட்டிலே கொண்டு போய் அந்த அம்மாவை காட்டின போது அந்த பிரசங்கியார் இப்படி சொன்னார். நடந்ததை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன், தைரியமாக சொல்லுகிறேன். என்ன சொன்னார் தெரியுமா பிரசங்கியார்? யாரோ ஊழியர்களை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல, கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஊழியக்காரர்களையும் நீயும் நானும் அடையாளம் கொண்டு ஆக வேண்டும். அந்த கட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நீங்களோ எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவி தேவனால் உண்டோ என்று சோதித்து அறியுங்கள் என்று யோவான் எழுதுகிறான். ஆகிய நான் சொல்கிறேன், இந்த சகோதரி வியாதி நிமித்தமாக கொஞ்சம் மெலிந்து ஒல்லியாக இருப்பார்கள். இந்த பிரசங்கியார் சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பிசாசு சாதாரணமா போகாது, இது அலக்கழிச்சு தான் போகும். அதனால இந்த அம்மாக்குள்ள இருக்கிற பிசாச இன்னொரு பர்மனான தடியான ஒரு பொம்பளைக்குள்ள இறக்கி அது அலக்கழிச்சு போகிறதுக்காக இன்னொரு பொம்பளையை நான் வாடகைக்கு அனுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மாக்குள்ள இருக்கிற பிசாசை நான் கை வைத்து அது எனக்குள்ளாக பாய்ந்தோடி இந்த பர்மனான சகோதரிக்குள்ளாக நுழைந்து அவள் அலக்கழிக்கப்பட்டு அது போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு பிறகு எனக்கு ரூபாய் தந்தால் போதும். யாரையா பிரசங்கி? இசாசுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கிறார். இவர்தான் பைப் லைன். இது எங்க இருந்து வற்றாரோ தெரியவில்லை. இதற்காக என் நண்பருக்கு ஒரு விதமும் தெரியாது. மனைவி சுகமாவுடன் அவரும் சில ஆயிரங்களை எண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனால் நடந்தது நடந்ததுதான். இவர் கை வைத்தார், அந்த அம்மாவுக்குள் ஏதோ போயிட்டு அந்த அம்மா கொஞ்சம் பலக்கழிக்கப்பட்டது. ஆனால் சகோதரி சுகமாகவில்லை. தேவஜானே, உன்னை வஞ்சிக்கிறவர்கள் உனக்குள்ளே உண்டு. இதன் நிமித்தமாகத்தான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிற சபையின் நாயகனாகிய தலையாகிய இயேசு வைராக்கியம் கொண்டவராய் பட்டயத்தோடு, உருவின பட்டயத்தோடு, தன் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் என்படியாக நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லது சபையை மாற்றுவதற்கு, கரை தரை இல்லாமல் மாற்றுவதற்கு நல்லது. இன்னொரு பிரசங்கியார சொல்கிறேன். இந்த குடும்பம் சென்னையில் இருந்தார்கள், பிரசங்கியார் கன்னியாகுமரியில் இருந்தார். எதற்குத்தான் அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்களோ தெரியாது எனக்கு.
உங்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, இங்க இருக்கிற நடப்பு முறைகளை சொல்கிறேன். சென்னையிலிருந்து அந்த குடும்பம் அவர்களுக்கு யாரோ செய்வரை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொண்டு இவருடைய பெயரை யாரோ கொடுக்க இவருக்கு கடிதம் எழுதினார்கள். என்ன கடிதம் எழுதினார்கள்? ஐயா ஜபம் பண்ணுவீர்களாமே, நீங்கள் ஜபம் பண்ணினால் செய்வரை கட்டுகள் எல்லாம் ஓடிவிடுமாமே, பிசாசுகள் எல்லாம் பறந்து விடுமாமே, ஆகையினால தயவு செய்து நீங்கள் நாகர்கோயிலில் இருந்து எங்க ஊருக்கு வந்து எங்க வீட்டை எப்படியாயிலும் விடுதலை ஆக்குங்கள் என்று எழுதியிருந்தார்கள். இங்க இருந்து என்ன பதில் வந்தது தெரியுமா? அம்மா நான் உங்க ஊருக்கு வர்றதுக்கு ஆயத்தம், போக்குவரத்து செலவு மாத்திரம் இல்ல, நான் அங்க உங்க வீட்டுல வந்து பிசாச துரத்தும் போது அந்த செய்வனையை எடுக்கும் போது அந்த பிசாசு வந்து எங்க வீட்டுல இருக்கிற மாடை அடிச்சு போட்டோம், அதனால மாட்டுக்கும் கூலி அனுப்புனீங்க, நான் வர்றேன். அல்லேலூயா! என்ன பிரசங்கியோ தெரியவில்லை. தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்படியாக அநேகரை இழுத்துக்கொண்டு தங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்கிற கள்ள போதகர்கள் உண்டாயிருக்கிற காலத்தில் அமர்ந்திருக்கிறபடினால் என் தேவன் தன்னுடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டி அல்லேலூயா! அவர் மாமிசத்தில் இருந்தபோது எருசலேமின் ஆலயத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டது மாத்திரமல்ல, கண்ணீர் விட்டதோடு என் ஏற்று நிறுத்தவில்லை. அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டது உண்மைதான். அடுத்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு இந்த நாளிலாயிலும் உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கானவர்களை அறிந்திருந்தாயால் நலமாயிருக்கும் என்று அப்படியே போய்விடவில்லை. உள்ளே போனா ஜெப வீடாகிய என் வீட்டை கயிறு குறையாய் ஆக்கினீர்களே என்று சொல்லி கயிறை எடுத்து அதை சவுக்காக மாற்றி அங்கே இருக்கிறவர்களை அடித்து விரட்டினார். வியாபாரம் செய்கிறவர்களை என் இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. காசுக்காரருடைய பலைகளை தட்டி எறிந்தார். புறாவிற்கிறவர்களை பார்த்து எடுத்துக்கொள் கொண்டு போகிறது என்றார். மற்றவர்களை சவுக்கையால் அடித்தார் என்று என் ஆண்டவர் அந்த மாமிசத்தில் இருந்தபோது அவருடைய வீட்டிற்கான அவருடைய வைராக்கியம் அவரை பட்சித்தது உண்மை என்றால் இன்றைக்கும் அவர் தன்னுடைய வீட்டிற்காக வைராக்கியம் பாராட்ட மாட்டாரோ? அல்லேலூயா! இன்றைக்கும் அவர் தன்னுடைய வீட்டுக்காக வைராக்கியம் பாராட்டித்தானே ஆக வேண்டும். ஏன் அவர் கள்ளர் கொகை ஆக்கினீர்கள் என்று சொன்னார் தெரியுமா? அன்றைக்கு நடந்த காரியத்தை நான் இன்றைக்கு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்ன நடந்தது? எருசலேமிலே ஒருவன் பலியிட போனால் அவன் வீட்டிலே இருந்து கிராமத்திலே இருந்து அங்கே இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பாவ நிவாரண பலியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பாவன் செய்தவன் பாவத்தை மூடுவதற்கு பாவத்தை மன்னிப்பு பெறுவதற்கு வீட்டில இருந்தே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். உதாரணமாக நாகர்கோயிலே தேவாலயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே மேல்புறத்தில் ஒருவன் பாவ உணர்வடைந்து பாவத்திலே இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று நினைத்தால் மேல்புறத்திலிருந்து கால்நடையாக ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டு நாகர்கோயில் வரை நடக்க வேண்டும். அப்பொழுது மேல்புறத்துக்கு போகும்னால குளித்தலையில் உள்ளவங்க, மார்த்தாண்டத்தில் உள்ளவங்க, தக்கலையில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஓஹோ, ஆடு பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு பெற போகிறான் என்று எல்லாருக்கும் தெரியும்படியாக அவன் போய் பாவ நிவாரண பலியை செலுத்துவான். ஆனா இயேசுவின் காலத்தில் அந்த ஆசாரியர்கள் மனத்தை மாத்திரம் குறியாய் கொண்டிருந்தபடினாலே அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க, எதுக்குங்க உலகத்துக்கெல்லாம் தெரியற மாதிரி கமுக்கமா இங்கேயே வாங்கி இங்கேயே அடிச்சு இங்கேயே முடிச்சிருங்க, அதுக்கு நமக்கும் கமிஷன் உங்களுக்கும் கமிஷன். அல்லேலூயா! உங்களுக்கு மானக்கேடு கிடையாது, எங்களுக்கு மானக்கேடு கிடையாது, இங்கேயே காணிக்க இங்கேயே முடிச்சிருங்க, ஊர் உலகத்துக்கு எதுக்குங்க சொல்றீங்க? அல்லேலூயா! என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா! அல்லேலூயா! என் ஆண்டவர் மூடி மறைக்கிற எந்த பாவத்துக்கும் விரோதி ஐயா, அறிக்கையிடுகிற பாவத்தை அவர் மறந்து விடுவதற்கும் கடலின் ஆழத்திலே போட்டு விடுவதற்கும் நல்லவர். ஆனால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு அல்லேலூயா நிற்க வேண்டும் என்பதற்காக உருவினப்பட்டயத்தோடு சபையே உனக்குள்ள இறங்குகிறார். சபையே, நீ எந்த சபையா இருந்தாலும் சரிதான், நீ ஆவிக்குரிய சபையா இருந்தாலும் சரிதான், பாரம்பரிய சபையா இருந்தாலும் சரிதான், வசனமாகிய பட்டயத்தோடு என் ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு உனக்குள்ளே நடமாடும் முன்னதாக இதோ ஆண்டவரே அடியேன் வந்திருக்கிறேன், சுத்திகரியும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை சுத்திகரியும் என்று சொல். ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இன்னொரு பிரசங்கியார் எனக்கு தெரியும், அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். அவர் வீட்டில போய் அந்த அம்மாவுக்காக ஜோமன் ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன ஜோமன் இருக்கார், அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க. இவர் ஜோமன் ஆரம்பிச்சிருக்கிறார், ஆண்டவரே மூன்றாவது ஒரு மகனை கொடுக்க போறதற்காக நமக்கு சோத்திரம். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா கர்ப்ப பை எடுத்தாச்சு. அல்லேலூயா. கொடுத்த அவர் ஜெபம் பண்ணவர், ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்காக சோத்திரம், மூணாவது பையனை கொடுக்க போயிரு சோத்திரம். அப்பவும் அந்த அம்மா கண்ணை திறந்துட்டு, ஐயா கர்ப்ப பை எடுத்துட்டாங்க, பரவாயில்ல கர்ப்ப பைய உண்டாக்குறான்.
என்ன வேதனை! அப்பந்தான் அந்த அம்மாவுக்கு இந்த ஆழ்வல் நம்பிக்கை இல்ல. அவங்க எந்திரிச்சுட்டாங்க, இவர் ஜெபத்தை முடிச்சுட்டு அற்புதம் செய்யப்படுறாரு. அப்ப சொன்னாங்க, ஐயா இன்னொரு தப்பு நீங்க போட்டுறீங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைதான் பிறந்தது, அதுதான் இருக்கு. அப்ப சொன்னாராம், எழுத்தால கிடக்குற போட்டால ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு, அது என் தங்கச்சி பிள்ளையா. போட்டா பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசி, உனக்கு விரோதமாக என் தேவன் சவுக்கை எடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் ஆவியானவர் மூலமாக பவுலின் மூலமாக சொன்ன காரியத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் போன பின்பு 29வது 30வது வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இவருடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவனிடத்தில் திருப்புவதல்ல, தங்களிடத்தில் திருப்ப வேண்டும், தங்களுக்கு ஆதாயமாக, தங்களுக்கு அடையாளம் கண்டுகொள் சபையே. இவைகளை எதிர்த்து நிற்கிற என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார், நம்முடைய சபையை துலக்கமாக துலக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நலமாக தோன்றாதுதான் எனக்கு தெரியும். என்னை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், பரவாயில்லை, நான் விரும்புகிறதற்காக பிரசங்கம் செய்ய வேண்டிய தேவையில்லை. என் வேதம் சொல்கிற சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் 34வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற சில வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். 34வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனு புத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். என்ன நடக்கிறதாம், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், புறத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் இவைகளை ஆண்டீர்கள். ஐயா பெருமையானவர்களே, மேய்ப்பர்களுக்காக மாத்திரம் சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிற வரிசையை கவனிக்கும்படியாக கேட்கிறேன். என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனை தருவேன் என்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக உயிரை கொடுக்கிறான் என்று சொன்ன என் அன்பு ஆண்டவர் நான் வருவதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 16வது வசனத்திலே 15-16 வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்னவாம், முதலாவது வசனத்திலே 4வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆடரை தேவன் மாற்றுகிறார். இங்க என்ன சொல்கிறார், நான் முதலாவது காணாமல் போனதை தேடி புறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முடிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாக அதை நடத்துவேன். இங்கே ஆண்டவர் மேய்ப்பனாயிருந்தால் என்ன செய்வார், மனிதன் மேய்ப்பனாயிருக்கும் போது என்ன செய்கிறான், அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மனிதன் மேய்ப்பனாக இருக்கும் போது நீங்கள் பலமீனமானவர்களை பலப்படுத்தாமல் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் தான் மேய்ப்பனாகும் போது முதல் வேளை காணாமல் போனதை தேடுவேன். யா நல்ல மேய்ப்பன் ஐயா. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, 99 ஆடு இருந்தது, ஒரு ஆடுதான் காணாமல் போய்விட்டது. மேய்ப்பன் என்ன செய்தானாம், 99 ஆடுகளை வனாந்தரத்திலேயே விட்டு விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக மேய்ப்பன் அங்கலாய்க்கிறான், தேடி திரிந்தான் என்று எழுதியிருக்கிறது. திரிகிறது என்றால் நடக்கிறதல்ல, இடைகளிலே, மடைகளிலே, குறுக்குகளிலே, பள்ளத்தாக்கிலே, மலையிலே தேடுகிறான், அங்கலாய்க்கிறான். ஒரு ஆடுதானே போனால் போகட்டும் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது லூக்கா 15 அதிகாரத்திலே, அதை தேடி கண்டுபிடித்த போது நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? நான் மாத்திரம் இடையனா இருந்தா அந்த ஆட்டு காதை பிடிச்சு நாலு டம்மு டம்முன்னு வச்சு என் உயிரை வாங்குறதுக்குன்னு வந்திய அப்படின்னு சொல்லி அதை ஒரு கயிறை போட்டு கர 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 கரன்னு இழுத்து வந்திருப்பேன். என் ஆண்டவர் காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைகிறவரையா அதை என்ன செய்கிறாராம், தோளிலே சுமக்கிறார். களைத்து போனேன் ஆனாலும் உன்னை தோளிலே சுமக்கிறேன், உன்னை தோளிலே சுமக்கிறேன். சோழில் சுமந்தவர் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். நல்ல ஆடுகள் வனாந்தரத்தில் நிற்கின்றன, காணாமல் போய் கீழ்ப்படியாமையினாலே தொலைந்து போன ஆடு மாத்திரம் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு எண்ணெய் பூசி காயம் கட்டி அனைவரையும் அழைத்து சந்தோஷம் கொண்டு ஆடுகிறான். சபையே, உன்னுடைய பிரதான வேலை காணாமல் போன ஆடுகளை தேடுவதல்லவோ? உன் நடுவிலே இயேசு பிரதான மேய்ப்பராய் இருப்பது உண்மையானால் நீ என்ன செய்வாய்? உன்னுடைய முதல் வேலையே காணாமல் போன ஆடுகளை தேடுவதுதானே. அதற்குத்தானே உன் முழு பலமும், உன் முழு சுதந்திரமும், உன் முழு சக்தியும் முதலாவது செலவழிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நடப்பது என்ன ஐயா சபையில? இன்றைக்கு நடப்பது என்ன? நல்ல ஆடுகள் காணாமல் போகாமல் தொழுவத்திலே மேய்ப்பனுக்குள்ள இருக்கிற 99 ஆட்டுக்குத்தான் எண்ணெய் பூசி காயம் கட்டி, இதுக்கு காயம் இல்லாட்டாலும் எண்ணெய் பூசி 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 இந்த ஆடு எண்ணெயிலேயே குளிச்சுட்டு நிக்கிது. கன்வென்ஷனுக்கு மேல கன்வென்ஷன், அபிஷேக கூட்டத்துக்கு மேல அபிஷேக கூட்டம், காத்திருப்பு கூட்டத்துக்கு மேல காத்திருப்பு கூட்டம், எல்லாம் நடத்தி 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 காண போன ஆடு ஓனாய் பிடிச்சிட்டு போனானே, யாரு பிடிச்சிட்டு போனானே? உனக்குதான். அவ்வளோ தமிழ்நாட்டில கன்னியாகுமரியில நீங்க போடுற காணிக்கையில 100 காணிக்க போட்டீங்கன்னா, எல்லா சபையும் சேர்த்து சொல்றேன், 100 காணிக்க போட்டீங்கன்னா 2 தான் மிஷினரி ஊழியத்துக்கு போகுது, 98 உனக்குதான். சொல் சொல், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு விரோதமாக நான் வருகிறேன். ஆகையினால் நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. அழகாக சாரால் நவரஜி பாடினார்கள், காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. Thank you.
போய்விட்ட ஆடு இங்க யாராகிலும் இருந்தால் உன்னை தோள்களில் சுமப்பதற்கு என் ஆண்டவர் அழைக்கிறார் ஐயா. உன்னை அடிப்பதற்கு அல்ல, உன்னை நொறுக்குவதற்கு அல்ல, உன் காயங்களை கட்டுவதற்கு, தன் தோளின் மேல் சுமந்து உன்னை தன் வீடாகிய சபையிலே கொண்டு சேர்ப்பதற்காக என் நல்ல மெய்ப்பன் தேடி வந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. நல்ல மெய்ப்பன் ஐயா. ஆகையினால் தான் இன்றைக்கு காணாமல் போன ஆடுகளை குறித்து தரிசனமற்ற எந்த சபைக்கும் எந்த சபையின் மெய்ப்பனுக்கும் விரோதமாக உருவினப்பட்டேத்தோடு நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டிலே துவங்கும்படியாக என் ஆண்டவர் வருகிறார். மந்தையில் சேராத ஆடுகள் கோடி கோடி இருக்கும் போது சபையே, இந்த இரண்டு வசனங்களையும் வீட்டிலே எடுத்து போய் பாருங்கள். ஆண்டவருடைய முறையை பாருங்கள், நீங்கள் நடத்துகிற முறையை பாருங்கள். நீங்கள் நடத்துகிற முறையை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 4வது வசனத்தில், பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல், நசல் கொண்டவர்களை குணமாக்காமல், எலும்பு முறிந்தவர்களை காயங்கட்டாமல், புறத்துண்டவர்களை திருப்பிக் கொண்டு வராமல், காணாமல் போனவர்களை தேடாமல் போய். 5 காரியம். ஆனால் நான் வந்தான், முதல் காரியம் காணாமல் போனவைகளை தான் முதலாவது தேடுவேன். தேவ ஜனமே, ஏதோ உங்களை தபித்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. ஏதோ உங்களுக்கு பயத்தை காட்டிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக வரவில்லை. மிகுந்த உடைந்த உள்ளத்தோடு தான் நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ சபையே, தேவனை அறிவிக்கிறவர்களே, தேவனை துதித்து தேவ ஆவியில் நிரம்புகிறவர்களே, ஆண்டவருடைய முறையை அறிந்து கொள்ளுங்கள் ஐயா. ஆண்டவருடைய முறையை அறிந்து கொள்ளுங்கள் அம்மா. காணாமல் போன ஆடுகளை குறித்து கவலை இல்லையோ? இந்த மாதத்தில் தான் 2வது வாரம், 1வது வாரத்தில் கேரளாவில் கோட்டயத்துக்கு போயிருந்தேன், ஐபிசி கண்ணுக்கு போயிருந்தேன். எனக்கு பீகாரிலே பழக்கமான ஒரு நண்பர், ஆத்துமாக்களுக்காக போராடுகிற ஒரு எல்ஐசி ஆபீசர் அங்கே என்னை கண்டு ஓ என்று அழுதான். 30 வருடம் பீகாரில இருந்து அவர் எல்ஐசி வேலையோடு மற்ற வேலைகளையும் ஊழியங்களையும் செய்து கொண்டிருந்த அவர் 2 வருடமாக கோட்டயத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் ஓ என்று அழுதார். என்ன பிரதர் என்று கேட்டேன். பிரதர், எங்களுடைய சபையை கேளுங்க பிரதர் என்று கத்தினார். என்ன என்று கேட்டேன். ஐயா, கோட்டயத்துல இருக்கிறதுல எங்க சபைதான் பெரிய சபையா? கடந்த 2 வருஷத்துல ஒரே ஒரு ஆளுதான் ஞானஸ்தானம் பெற்றான். அந்த ஆளு யாரும் இல்லையா, என் வயிற்று. அவனும் கல்யாணத்துக்கு நாயா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். சபையே, அவளை நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார், அவளை நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார். உன் பலிபிடத்தில் அக்னி இருந்தது என்ன ஆயிற்று? உன் பலிபிடத்தில் நித்தமும் மனம் திரும்பினார்களே என்ன ஆயிற்று? கண்ணீர் விட்டு கதறினார்களே என்ன ஆயிற்று? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள் என்ன ஆயிற்று? உன்னுடைய காரியங்கள் மாறிவிட்டது. உனக்கு இப்பொழுது 10 பேர் இருந்தால் போதும், அது உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க போதும் என்று நினைத்து அங்கேயே தங்கிவிட்டாயோ? மேல்புறத்துல இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஜபிக்க போனேன். போகிற ஒரு வீட்டு தாண்டி ஒரு வீடு ஜப வீடா இருக்கிறது, எனக்கு விளங்கவில்லை ஐயா. அம்மா, காணாமல் போன ஆடுகளை தேடி போகிறதற்கு பதிலாக ஆடு திருடுறதான பெரிய வேலையா போச்சு. அந்த கூடையில இருந்து இந்த கூடையில இருந்து ஆட்டை திருடி திருடி உள்ள போட்டு எனக்கும் ஒரு சபை இருக்கிறது நீ ஸ்தாபித்து என்ன பிரயோஜனம்? என் ஆண்டவருடைய வேகம், என் ஆண்டவருடைய கோபம் உண்மையில் வருகிறது என்பதை மறந்து விடாதே. ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு ஒரு சபை உண்டு என்று. உன்னுடைய சபைக்கு தரிசனம் இல்லாமல், உன் சபைக்கு ஒரு வேகம் இல்லாமல், உன் சபைக்கு ஒரு காரியம் இல்லாமல் இருக்குமானால், ஆண்டவருக்குள் வராதவர்களை குறித்து கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் உன் சபையில இல்லாமல் இருக்குமானால், உன்னை சொல்கிறேன், நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில தொடங்கும் காலமாயிருக்கிறது. அல்லேலூயா. நேரம் வேகமாக கடந்து விட்டதினாலே இன்னொரு வசனத்துக்கு உங்களை நேராக திருப்பி நான் முடிக்க விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது 4வது அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசித்து விட்டு அதற்கு பிறகு 3வது அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 4வது அதிகாரத்தின் முதல் வசனம் மல்கியா தீர்க்கதரிசி, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், ஐந்தாவது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எச்சரிக்கை கொடுக்கிறவர்களை அனுப்பிக் கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த உபத்திரவ காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, மகா உபத்திரவ காலம், சுளை போல எரிகிற காலம் இந்த பூமியில வரப்போகிறது ஐயா, சுபூமி போ பூமி மேல வருகிறது. இன்னைக்கு என்வாரன்மெண்ட் என்வாரன்மெண்ட் என்று சொல்லி சூழ்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் விஞ்ஞானிகளும் அரசியல் தலைவர்களும். ஐயோ நம்முடைய சூழ்நிலை கெடுகிறது, மரங்களை ஏராளமா நடுங்கள் என்று அரசாங்கம் ஏன் கத்துகிறது தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கின போது ஒரு கிரீன் அம்பர்லா என்று பச்சை குடையை விரித்திருந்தார். இது நிமித்தமாகத்தான் சூரியனின் ஒளி பூமிக்கு நேராக வராதபடி அல்ட்ரா வயலட் எஃபெக்ட்னால அதனுடைய உஷ்ணம் குறைந்து நமக்கு வருகிறது. ஆனால் இந்த பச்சை குடையை நீங்களும் நானும் அழித்துக் கொண்டு வருகிறோம். ஒன்று காடுகளை அழித்து விட்டோம், ஒன்று. இரண்டாவது காணாக்குறைக்கு இருக்கிற எண்ணெய் எல்லாம் தோண்டி எடுத்து புகையாக மாற்றிவிட்டோம், நிலக்கரியை தோண்டி புகையாக மாற்றிவிட்டோம். காணாக்குறைக்கு நீ வேற புகை போட ஆரம்பிச்சு எல்லா புகையும் சேர்ந்து இந்த பச்சை குடைய கருப்பு குடையாக மாற்றிக் கொண்டு வருகிறது. இந்த கருப்பு குடையாக இது மாற்றப்படுமானால் இந்த பூமியின் மேல நேரடியாக சூரிய வெளிச்சம் வரும். அது நிமித்தமாக இன்றைக்கு சூடா இருக்கிறதை போல 7 மடங்கு சூடு வரும் என்று விஞ்ஞானிகள் அறிவிக்கிறார்கள். சூடு வந்தா போயிட்டு போகுது, கன்னியாகுமரியில் அப்படி ஒண்ணு சூடு வராது, மரமா இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, உங்களுக்கு சூடு ஒண்ணு வராது, இன்னொன்னு வரும். பக்கத்துலதான் கடல் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாதாரண டெம்பரேச்சர்ல தான் அங்க கிடக்கும். 3.5 டிகிரி இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உலகத்துல இந்த கடல் தண்ணி 12 அடி உயர வரும். உங்க ஊர் எங்க போகுமோ தெரியாது. அருமையானவர்களே, தேவன் நியமித்த நியமங்களை உடைத்தறிந்து விட்டோம், தேவ கோபாக்கரைக்கு ஆளாகிவிட்டோம், சூளை போல எரிகிற நாட்கள் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக என் ஆண்டவர் ஒன்று செய்வாராம். அதைத்தான் மல்கியாவில் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனத்தில், 17வது வசனத்தில், 18வது வசனத்தில் வாசிக்கிறேன். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே என்னுடைய மக்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய சம்பத்தை இந்த உலகத்துக்கு அழிவு உண்டாகுமென்றதாக அவர் சேர்க்கும்படியாக திருடனை போல வருகிறார். திருடனை போல அவர் வரும்போது சம்பத்தாகிய அவருடைய ஜனத்தை சேர்ப்பாராம், விலையே மதிப்பில்லாத அவருடைய மக்களை சேர்ப்பாராம். அப்பொழுது எப்படிப்பட்டவர்களை சேர்ப்பார், எப்படிப்பட்டவர்களை சேர்ப்பார், அதைத்தான் கீழே வாசிக்கிறோம். கேளுங்கள், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அது 8வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் நீ அவருடைய சம்பத்தாய் மாறுவாய், நீ ஆட்சி செய்தால் அவருடைய சம்பத்தாய் மாறுவாய். இந்த உலகத்தின் கண்ணிகளுக்கு தப்பி, பூமியிலே வரப்போகிற கண்ணிகளுக்கு நீ தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்கும்படியாக, தேவனாய் எடுக்கும்படியாக வரும்போது நீ ஊழியம் செய்கிறவனாக, ஊழியம் செய்கிறவனாக காணப்பட்டால் தேவன் சொல்கிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன். இது வெளியே குடித்து வெறித்து விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை சொல்லவில்லை, சபைக்குள் நடக்கிற காரியம். நீதிமான் யார்? தேவனுக்கு ஊழியம் செய்தவன். துன்மார்க்கன் யார்? ஊழியம் செய்யாதவன். எந்த கூட்டத்தில் இருக்க போகிறாய்? எந்த கூட்டத்தில் இருக்க போகிறாய்? பூமியின் மேலே நியாய தீர்ப்பு வருகிறது, நல்லதுதான். நமக்கு தெரியும், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும்படியான காலம் வந்தது என்று ஒரு சத்தம் உண்டாக போகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக சபையை கெடுத்தவர்களை கெடுக்கும்படியான ஒரு காலம் வருகிறது. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை, தன்னுடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டிலே துவங்கப் போகிறார். அருமையானவர்களே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் நீ எடுத்தாக வேண்டும். ஆண்டவரே, நீ சம்பத்தை சேர்க்க வரப்போகிற நாளிலே நானும் அந்த எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்பட வேண்டும். ஐயா, உமக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக நின்று உமக்காக எதையாயிலும் எந்த முறையிலே ஆயிலும் கொஞ்சம் ஊழியம் செய்து நீர் வரும்போது வேலை செய்து விழித்திருக்கிறவனாக விழித்திருக்கிறவளாக என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. அப்பொழுது நான் வரப்போகிற பாடுகளுக்கு விலகி விடுவேனே. நியாயத்தீர்ப்பு என் மேல் வராதே, என் குடும்பத்தின் மேல் வராதே என்று நீ சொல்லலாம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? எல்லாரும் கண்களை மூடலாம். நம்முடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டில துவங்கும் காலம் மிகவும் வேகமான ஒரு நேரத்திற்கு நேராய் வந்துவிட்டோம். ஒரு கூட்டத்தின் ஒரு கன்வென்ஷன் இறுதி பகுதியில் வந்திருக்க உங்களை நான் ஒரு பெரிய கேள்வியோடு கூட நான் முடித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். ஐயா, என் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பின் கரம் நீட்டப்பட வேண்டாம், என் மக்கள் மீது நியாய தீர்ப்பின் கரம் நீட்டப்பட வேண்டாம், என் சபையின் மீது நியாய தீர்ப்பின் கரம் நீட்டப்பட வேண்டாம், இனிமேல் ஆயிலும் காணாமல் போன ஆடுகளின் மேல் கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பாளையத்திலே வந்து சேராதவர்களை தேடி கிராமங்களிலே பட்டணங்களிலே நாட்டிலே பல மாநிலங்களிலே எங்களால் முயன்ற அனைத்தையும் செய்து உமக்கு ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே தேவன் உன்னையும் தன்னுடைய சம்பத்தாக நினைத்து உன்னை தனியாக பிரித்து உனக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கப் போகிறார். சபையே, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் போது, ஐயா இனி வரும் நாட்களிலே எந்த விதத்தில் ஆயிலும் நான் ஊழியம் செய்வேன், ஜப ஊழியம் செய்வேன், வேண்டுதல் ஊழியம் செய்வேன், உபவாசித்து கண்ணீர் வடிக்கிற ஊழியம் செய்வேன், கொடுத்து அனுப்பி ஊழியம் செய்வேன், நானே போய் ஊழியம் செய்வேன், தனித்தால் ஊழியம் செய்வேன், ஆஸ்பத்திரிகளில் ஊழியம் செய்வேன், வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஊழியம் செய்வேன், மிஷினரிகளை அனுப்புவேன், என்னால் ஆன மட்டும் கிராமங்களை சந்திப்பேன், மற்ற புறமதிச்சினர் எப்படியாயிலும் ஆண்டவருக்கு வருவதற்கு என்னால் இயன்ற எதையாயிலும் செய்வேன், என்னால் முடியலன்னா வேற யாராயிலும் போகிறதுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது அப்படியே எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன், அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன். ஐயா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக நியாய தீர்ப்பின் பட்டயம் என் வீட்டின் மேலே நீட்டப்படுவதற்கு முன்னதாக, என் சபையின் மேலே வீட்டப்படுவதற்கு முன்னதாக, இதோ எங்களையும் என் மக்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு எந்த விதத்திலும் ஊழியம் செய்வேன். நீ என் கூட வரணும்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு எப்படி முடியுமோ, எப்படி ஆண்டவர் உன்னை வழி நடத்துவாரோ அப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தாய்மாரும் தந்தைமாரும் வாலிபர்களும் வாலிப பெண்களும் அப்படி அமைதியாக எழுந்து நிற்கலாம். நான் இந்த பாடலை பாடும்போது எழுந்தினுங்கள், அதற்கு பிறகு சில வசனங்களை நான் சொல்லும்படியாக என்னை ஏவி விடாதீர்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பார். அநேக ஆண்கள் எழுந்து நிற்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெண்களே, உன் கையில இருக்கிறது உன் வீட்டிற்கு வர வேண்டிய சாபத்துக்கு நீ இரவு கோலை உடையவளாக ஏன் இருக்க வேண்டும்? உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை, உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை என்னால் என்ற அளவு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று நீ ஒப்புக் கொடுத்து பார்த்தாய் என்றான். இந்த நாளிலே சம்பத்தை சேர்க்கும் நாளிலே வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர் இப்பொழுதே காண்பிக்க விரும்புகிறான். நீ ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியனாயிருக்கலாம். ஐயா, தெரியாமல் நான் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை செய்யாமல் நடந்திருக்கிறேன், இன்றைக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படி எழுந்து நிற்கும் போது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி தேவனுடைய கிருபை உங்களை ஆழ்கொண்டு கோபாக்கினைக்கு நீங்களாகும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மற்றவர்களை பார்க்க வேண்டாம், உன்னையே நிதானித்து அறிந்து கொள், உன்னையே நிதானித்து அறிந்து கொள். தேவன் உன்னோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். தேவன் பட்டயத்தோடு உன்னோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். என் அருமையான வாலிப தங்கச்சி, என் அருமையான தாயே, நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாது விட்டால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு அழிந்து போகிற கூட்டத்தில் சேராதபடிக்கு தேவன் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆத்மாவை உனக்கு தருவானாக. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற ஆவியை உனக்கு தருவானாக. உந்தன் சித்தம் போல் நடத்தும், எந்தன் சித்தம் போல வேண்டாம், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு நான் படி செய்வேன் என்று சொல்கிறேன். ஒரு கூட்ட மக்கள் எழுப்புகிறதற்காக சோத்திரம். எனக்கு முன்னதாக இருக்கிற கூட்டத்தை பார்த்து மறுபடியும் கேட்கிறேன், நீ ஏன் சாபத்தோடு கூட இந்த கூட்டத்தில் இருந்து கடந்து செல்ல வேண்டும்? நீ ஆசீர்வாதத்தோடு கூட ஏன் போகக்கூடாது? நீயும் இந்த நேரத்தில் உன் நேவனோடு கூட போராடி கொண்டிருக்காதே. இதுவரை காணாமல் ஆடாயிருந்தால் இன்றைக்கு இதோ இருக்கிறேன் ஆண்டவர், என்னை கண்டுபிடியும், இதோ உடைய தோள்களிலே தூக்கி சுமக்கத்தக்கதாக என்னை கண்டுபிடியும் என்று சொல். கர்த்தருவனை தூக்குவார், கர்த்தருவனை தூக்கி சுமப்பார், தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. தேவ அக்னி நான் மத்தியில இறங்கி வருகிறதை காண்கிறேன், அவருடைய சால்வை நம் மத்தியில இறங்கி வருகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி வருகிறதை காண்கிறேன். அவருடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னி புலம்பாக தேவ ஆவியானவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அக்னி கலந்ததாய் நம்ம மத்தியில உறந்து வருகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. ரிசீவ், பெற்றுக் கொள்வாயாக, வல்லமையை பெற்றுக் கொள்வாயாக, பெற்றுக் கொள்வாயாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கலாம். எழுந்து நிற்கிறவர்கள், உட்கார்ந்திருக்கிறவர்கள், சூளையிலே அடிபடுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். எழுந்து நின்று ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு தப்பிக்கொள்வதற்கு வாஞ்சையை தெரிவித்த எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதோ எங்களுக்கு பலத்தை தாரும், ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு பலம் இல்லை ஐயா, எங்களுக்கு பலத்தை தாரும், உமக்கு முன்னதாக விழித்திருக்கிறவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி எழுந்து நிற்கிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சோத்தரிக்கலாம். தேவநாமத்தில் நடமாடுகிறார். வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எழுந்து நிற்கிறவர்களிலே யாராவது வியாதியாயிருந்தால் நான் இங்க ஜெபிக்கிற நேரத்தில் நீ சுகமாவாய். உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் தேவன் நீ அவருக்கு வைராக்கியம் காட்டுகிறபடினாலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை கனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கரம் இறங்கி இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. உன்னுடைய சுகத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். எழுந்து நிற்கிறவர்களுக்காக தான் சொல்கிறேன், உன்னுடைய சுகத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். உன்னுடைய இறந்து போன சமாதானங்களை தேவன் உனக்கு கட்டுவிக்கிறார், உன் வீட்டை கட்டுவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த தீர்மானம் எடுத்திருக்கபடினாலே ஹல்லேலூயா. மகரா பாசாதானா மகாலாதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த தீர்மானம் எடுத்திருக்கபடினாலே தேவன் உனக்காக தீர்மானங்களை எடுக்கிறார். நியாய தீர்ப்புக்கு முன்னதாக தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு கூட்டத்தை தேவன் இங்கே கண்டிருக்கிறபடினாலே தேவ ஆசீர்வாதத்தின் அலை இங்கே அப்படியே கடந்து வருகிறதை காண்கிறேன். நீ உன் சரீரத்தில் உணரலாம், உன் ஆவியில உணரலாம், உன் ஆத்மாவில உணரலாம். விடுதலை பெறாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலரை தேவன் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். உன்னை எரிந்து பிரகாசிக்கும்படியாக தன்னுடைய மகிமை உண்மையிலே வீசுகிறார். எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. கர்த்தருடைய மகிமை வந்தது, கர்த்தருடைய மகிமை வந்தது, மகத்தருடைய மகிமை வந்தது. ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்படியாக கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God, glory to God.